தடம். படைப்பவர் தாமு.
பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தமிழ் மறுமலர்ச்சிக்கு ஊற்றுக்கண் என்று புகழப்பட்ட ஆங்கிலேய ஆட்சி அலுவலர் பிரான்சிஸ் வாய்ட் எலிஸ். அது மட்டுமல்ல, உலக பொதுமறையாம் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முன்னோடி எல்லிஸ் அவர்கள். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் சமஸ்கிருதத்திலிருந்து பிறந்தவை அல்ல என்றும், இவை தனித்துவமான ஒரே மொழி குடும்பம் என்றும் 1816 ஆண்டிலேயே சான்றுகளோடு வாதிட்டவர் எல்லிஸ். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியில் ஆட்சி அலுவலராக பணிபுரியும் பொருட்டு 1796 ஆண்டு சென்னை வந்த எலிஸ், வருவாய் வாரிய செயலாளர், நிலச்சுரங்க அதிகாரி, மாவட்ட ஆட்சியர் என பல உயர் பதவிகளை வகித்தார். கிழக்கிந்திய கம்பெனி தென்னிந்தியாவில் சரிவர செயல்பட வேண்டுமென்றால் ஆங்கில அதிகாரிகள் தென்னிந்திய மொழிகளை எழுத பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் தென்னிந்திய கலாச்சாரத்தின் தனித்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று வலியுறுத்தினார் எல்லிஸ் அவர்கள். சென்னையில் குடியேறிய பிறகு தமிழ் மீதும் தமிழ் மக்களின் மீதும் தமிழ் கலாச்சாரத்தின் மீதும் காதல் கொண்ட எல்லிஸ் தமிழ் மொழி வரலாறு மற்றும் கலாச்சார ஆய்வில் ஈடுபடுகிறார். மேலும் அவர் சென்னை இலக்கிய சங்கத்தின் உறுப்பினராகவும் செயல்பட்டார். இந்த சென்னை இலக்கிய சங்கம் ஆங்கிலேயர்கள் மற்றும் தமிழர்களை உறுப்பினர்களாக கொண்டிருந்த ஒரு பன்முக கலாச்சார அமைப்பு என்பது குறிப்பிடத்தக்கது. சமஸ்கிருதம்தான் தென்னிந்திய மொழிகளின் தாய் என்று இந்திய துணைக்கண்டத்தை ஆண்டு வந்த கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் நம்பி வந்த காலம் அது. அதனை ஆணித்தரமாக மறுத்து திராவிட சான்று என்ற ஒரு கூற்றோடு தென்னிந்திய மொழிகள் திராவிட குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று முன்னுரைந்தார் எல்லிஸ். மேலும் தமிழ் மற்றும் தெலுங்கு உள்ளிட்ட தென்னிந்திய மொழிகள் ஒரே மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்று படிப்படியாக ஆழ்ந்த விளக்கங்களோடு எல்லிஸ் தனது திராவிட சான்றில் விவரிக்கிறார். அதோடு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மொழிகளிலும் எல்லிஸ் நூல்களை எழுதியுள்ளார். சென்னையில் பணியாற்ற வரும் வெள்ளையர்களுக்கு தென்னக மொழி மற்றும் கலாச்சாரத்தை கற்றுக் கொடுக்கும் பொருட்டு நுங்கம்பாக்கத்தில் ஆட்சித்துறை பயிற்சி கல்லூரியை நிறுவினார் எல்லிஸ். இந்த கல்லூரியில் சட்டம் உள்ளிட்ட துறைகளில் தமிழர்களுக்கும் பயிற்சி கொடுக்கப்பட்டதோடு அதே கல்லூரியில் பயிற்சியாளர் பணியும் வழங்கப்பட்டது. கல்லூரி சாலை என்ற பெயருக்கான காரணமும் இதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பயிற்சி கல்லூரி வளாகம்தான் தற்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை வளாகம் என்று அழைக்கப்படுகிறது. புனித ஜார்ஜ் கோட்டையில் பதிப்பகம் அமைத்து மலிவு விலையில் தமிழ் நூல்களை வெளியிட்டார் எல்லிஸ். குறிப்பாக வீரமாமுனிவரின் படைப்புகள் இந்த பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிட அவர் ஆவண செய்தார். எல்லிஸ் பல மொழிகளில் வித்தகராக இருந்த போதிலும் தமிழ் மீது மிகுந்த பற்றும் திருக்குறள் மீது அதீத அன்பும் கொண்டிருந்தார். 1818 ஆண்டு சென்னை நகரம் வறட்சியில் வாடிய போது எல்லிஸ் அவர்கள் சென்னையில் 27 குடிநீர் கிணறுகள் தோண்ட ஏற்பாடு செய்தார். அவற்றுள் ஒன்றுதான் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள பெரிய பாளையத்தம்மன் கோயில் கிணறு. தனது வறட்சி நிவாரணப் பணிகளுக்கு திருக்குறளே உந்து சக்தியாக இருந்ததென அங்குள்ள கல்வெட்டில் பதிவு செய்திருக்கிறார் எல்லிஸ். எல்லிஸ் அவர்கள் ஒரு குடிமைப்பணி அதிகாரி மட்டுமல்ல, அவர் ஒரு எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் மற்றும் சமூக பணியாளர். அதோடு சமஸ்கிருதம் மற்றும் தமிழ் இரண்டிலுமே மொழி புலமை பெற்ற ஒரு ஆய்வாளர். 1819 ஆண்டு மார்ச் மாதம் 10 நாளன்று எல்லிஸ் காலரா நோய்க்கு பலியானார். அவரது உடல் தமிழகத்தில் உள்ள திண்டுக்கல் நகரில் அடக்கம் செய்யப்பட்டது. எல்லிஸ் அவர்களின் வெளிவராத படைப்புகளில் பல அவரது மரணத்துக்கு பிறகு நிகழ்ந்த ஒரு தீ விபத்தில் அழிந்துவிட்டன என்பது சோகத்துக்குரிய செய்தி.
தமிழ் தடம். படைத்தவர் தாமு.